الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن من آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தையும் உலகில் உள்ளவைகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போலகர் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் தோழர்கள் உத்தமர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய சலாத்தையும் சலாமையும் என்றென்றும் கூறிக்கொண்டே இருப்பானாக. புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நவைதுல் இஃதிகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளி வாயிலில் தரித்திருக்கிறேன் என்ற நீயத்தை வைத்தவர்களாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சொன்ன நல்ல காரியங்களை எடுத்து நடக்குமாறும் விலக்கிய தடுத்த தீய காரியங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்து ஆண் பெண் என்ற இரண்டு வர்க்கமாக ஆக்கியிருக்கிறார். ஆண்களுக்கு பெண்ணின் பக்கம் தேவையையும் பெண்களுக்கு ஆண்களின் பக்கம் தேவையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த தேவையை ஒரு மனிதனால் இரண்டு விதமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஒன்றை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, இஸ்லாம் அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கிறது, அதற்குத்தான் திருமணம் நிகாஹ் என்று சொல்லப்படும். இன்னொரு முறை இருக்கிறது, மார்க்கத்திற்கு புறம்பான முறை, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய முறை, அதற்கு விபச்சாரம் என்று சொல்லப்படும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனை அல்லாஹ் படைத்து ஆண் பெண் என்று பிரித்து ஆணுக்கு ஒரு பொறுப்பையும் பெண்ணுக்கு இன்னும் ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆண்களுக்கு பெண்ணுடைய அனைத்து விதமான உணவு ரீதியாக, உடை ரீதியாக, வீடு ரீதியாக தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் பொறுப்பை ஆணின் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். பெண்ணுக்கு அல்லாஹ் வீட்டுடைய நிர்வாகத்தை பொறுப்பாக்கி இருக்கிறார். அந்த கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த கணவனுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டும். கணவனுக்கு வழிபட வேண்டும். அந்த குடும்பத்தின் தலைவராக அந்த ஆண் கணவன் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடாத்துவதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் அந்த பெண் செய்து கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். இதை அல்லாஹ் ரசூல் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள், பெண்களின் பொறுப்பாக ஆக்கியிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிக் கொள்ள, அவனுடைய கவலைகளை தீர்த்து கொள்ள, அவனுடைய உள்ளத்தின் அமைதியை நிம்மதியை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுதான் மனைவியாக இருக்கிறார். உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகின்றான், அவனுடைய மனைவி சரியான முறையில் அவனுக்கு அமைவதே உலகத்தில் அவனுக்கு மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது. சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணுக்கு மூன்று விடயங்களிலே சீரழித்தனம் இருக்கிறது. யாருக்கு இந்த மூன்று விடயங்கள் கிடைக்கிறதோ அவன் உலகத்தில் சீரழியாக இருக்கிறான். ஒன்று சொன்னார்கள், ஒரு ஆணுக்கு ஒரு சாலிஹான மனைவி அமைவது உலகத்தில் அவன் சீவேறு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவனுக்கு ஒரு விசாலமான தேவைக்கு போதுமான ஒரு வீடு அமைவதும் அவனுடைய சீதேவி தனத்திற்குரிய அடையாளமாக இருக்கிறது. அவனுக்கு ஒரு நல்ல வாகனம் அமைவது அதுவும் அவனுடைய சீதேவி தனத்திற்குரிய அடையாளமாக இருக்கிறது. மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆணுடைய மூணேறித்தனம் மூன்று விடயங்களில் இருக்கிறது. அதில் ஒன்று, அவனுக்கு ஒரு கெட்ட நடத்தை உள்ள அவனுடைய வார்த்தைக்கு வழிபடாத ஒரு மனைவி அமைவது அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் மூலவி தனத்திற்குரிய அடையாளம் என்று சொன்னார். மேலான சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை ஏழு வஸ்துக்களை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கிறார். அதில் மிக பிரதானமானது, மிக முக்கியமானது, சாலிஹான பெண்களாக இருக்கிறார்கள், நல்ல பெண்களாக இருக்கிறார்கள், தீனியத்தான பெண்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்துடைய மிக முக்கியமான அலங்காரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், உலகத்தில் உள்ள பொருள்களிலே உலகத்தில் உள்ள வஸ்துக்களிலே மிக சிறந்தது உயர்ந்தது நல்லது சாலிஹான பெண்கள் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையிலே, ஒரு ஆணுக்கு உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு சாலிஹான ஒரு மனைவி கிடைப்பது அவனுக்கு மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை ஒரு ஆண் தெரிவு செய்யும் போது நான்கு விடயங்கள் மையமாக கொள்ளப்படுகிறது. நான்கு விடயங்களை வைத்து பெண்களை தெரிவு செய்யப்படுகிறது. ஒன்று சொன்னார்கள், ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண் அழகானவளாக இருக்கிறாள், அந்த அழகை வைத்து அவளை திருமணம் செய்வதற்கு சிலர் தயாராகி வருகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அந்த பெண்ணிடத்தில் செல்வம் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, இதை அதை வைத்து சிலர் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய முடிவை எடுத்து விடுவார்கள். மேலும் சொன்னார்கள், அந்த குடும்பம் அந்த பெண்ணுடைய பரம்பரையை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரிலே அந்த பகுதியிலே உயர்ந்தவர்களாக பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள், இதற்காகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஒரு சிலர் தயாராவார்கள். மூன்று விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னார்கள். ஒன்று, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக. இரண்டாவது, அந்த பெண்ணுடைய அழகுக்காக. மூன்றாவது, அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக. நான்காவதாக சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய தீனிற்காக. அவள் நல்ல குணமுள்ள பெண்ணாக இருக்கிறாள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவளாக, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவளாக, பேணுதல் பக்குவம் உள்ள ஒரு பத்தினியாக இருக்கிறாள். இதற்காகவும் அந்த பெண்ணை சிலர் திருமணம் செய்வதற்கு தயாராவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மூன்று விடயங்கள் இருக்கின்றனவே, இவைகளை வைத்து மாத்திரம் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், அது உங்களை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும், அது உங்களை கஷ்டத்தில் ஒரு கவலையான நிலையில் உங்களை தள்ளிவிடும். கடைசியாக சொல்லப்பட்ட தீன் இருக்கிறதே, அந்த தீனை வைத்து அந்த பெண்ணிடத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வாழ்க்கை வழிமுறை அந்த பெண்ணிடத்திலே இருக்கிறது, அதை வைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீங்கள் அந்த பெண்ணுடைய தீனை கவனித்து தீனுக்காக முடிவு செய்வேன், தீனுக்காக தெரிவு செய்து திருமணம் செய்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருமணத்தை அல்லாஹ் உயர்ந்த பல நோக்கங்களுக்காக நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். வெறுமனே ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, திருமணத்தின் பின்னணியாக பல நலவுகள் இருக்கிறது. சமூகத்தில் பல நலவுகள் அதன் காரணமாக வெளியாக வேண்டும். திருமணத்தின் மூலமாக பல நன்மைகளை ஆண்கள் சமூகம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் திருமணத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான். மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தீன் இருக்கிறதே செல்வம் இருக்கிறது, தீன் இருக்கிறதே அழகு இருக்கிறது, தீன் இருக்கிறதே நல்ல குடும்பமாக, பிரபலமான குடும்பமாக, உலக அடிப்படையில் உயர்ந்த குடும்பமாக இருக்கிறது. அதில் குற்றம் கிடையாது. தீனை வைப்போம், தீனை பார்ப்போம், தீனுக்காக திருமணம் செய்வோம், அதில் வெற்றி இருக்கிறது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான புத்திமதியை சொல்லி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, இன்று சமூகத்தில் எத்தனையோ திருமணங்கள் நடக்கின்றது, மிக விமர்சையாக நடக்கிறது. பல பல லட்சங்கள், பல கோடிகள் செலவழித்து அந்த திருமண நிகழ்வுகள் நடாத்தப்படுகிறது. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அந்த ஆணுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், பெண்ணுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அந்த திருமணத்தின் ஊடாக என்ன நலவு கிடைக்க வேண்டுமோ, என்ன நோக்கம் கிடைக்க வேண்டுமோ அவைகள் கிடைப்பதாக காண. மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியால் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிப கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வாலிப கூட்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்தபா மின்கும்ல் பாஅ ஃபலயதஸவ்வஜ், உங்களில் யாருக்கெல்லாம் இரண்டு தகமைகள் இருக்கிறதோ, ஒன்று அந்த பெண்ணுடைய உணவுடைய ஏற்பாடு, அந்த பெண்ணுடைய உடையுடைய ஏற்பாடு, அந்த பெண் வசிப்பதற்கான உறைவிடத்துடைய ஏற்பாட்டை செய்து கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வசதி வாய்ப்பும் யாரிடம் இருக்கிறதோ, இது முதலாவது நிபந்தனையாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அந்த பாவாவுடைய இன்னும் ஒரு அர்த்தமாக சொன்னார்கள், உங்களில் யாரிடத்திலே அந்த பெண்ணுடைய உடல் பசியை போக்கி வைக்கக்கூடிய, தீர்த்து வைக்கக்கூடிய உடல் பலம் இருக்கிறதோ, ஆரோக்கியம் இருக்கிறதோ, அவர்கள் சாலிகான பெண்களை தேடி திருமணம் செய்து கொள்வீர்கள். மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் திருமணம் வாஜிபல்ல. ஒரு சிலருக்கு வாஜிபாகிறது, இன்னும் சிலருக்கு சுன்னத்தாகிறது. அதே போன்று ஒரு சிலர் திருமணம் செய்வது அவருக்கு மக்ரூஹாக இருக்கிறது, இன்னும் சிலருக்கு திருமணம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் திருமணம் கடமையல்ல. இன்று சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன? மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தெளிவாக வெளிப்படையாக பேச வேண்டிய காலமாக இருக்கிறது. பெண்ணை அழகான முறையிலே, பக்குவமான முறையிலே, மிக இரக்கமாக பாசமாக வளர்க்கப்பட்டு ஒரு ஆணுடைய கையிலே ஒப்படைக்கப்படுகிறது. அதே போன்றே ஒரு வாலிபர் எவ்வளவோ கற்பனையோடு, எவ்வளவோ ஆசைகளோடு ஒரு பெண்ணை தேடி திருமணத்தை முடிவு செய்து திருமணம் செய்கிறான். ஆனால் இரண்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கும், ஆண் பகுதிக்கும் பெண்ணுடைய பகுதிக்கும், நோக்கம் நிறைவேறாத நிலையை இன்று சமூகத்தில் கண்டுகொண்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காலை மார்களை அணுகி கொஞ்சம் கேட்டு பாருங்கள், பள்ளியுடைய தஸ்பிமார்களை அணுகி கொஞ்சம் கேட்டு பாருங்கள், 3 வருடத்திற்கு முன்னால் இருந்த பிரச்சனையை விட இப்போது கூடியிருக்கிறது. நாம் 2017 அடைந்திருக்கிறோம். 2016 எத்தனை திருமண பிரச்சனைகள் இருந்ததோ அதை விட இந்த வருடத்தில் பிரச்சனைகள் கூடியிருக்கிறது. தலா கூடியிருக்கிறது, பிரிவு கூடியிருக்கிறது, சண்டை சச்சரவு சமூகத்தில் கூடியிருக்கிறது. 2015 ஆய்வெடுத்து பார்த்தால் அப்போது இருந்த பிரச்சனையை விட 2016 இருந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் காரணம் சகோதரர்களே, பெரியார்களே, இங்கே தீன் என்ற நோக்கம் விடப்பட்டு விட்டது. மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கும் சொன்னார்கள், ஆண்களுக்கும் சொன்னார்கள், இரண்டு பேரிடத்திலுமே தீன் மையமாக கொண்டு திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். வெறுமனே பெண்ணிடத்தில் மாத்திரம் வீண் இருக்க முடியாது, ஆணிடத்திலும் வீண் இருக்க வேண்டும். இரண்டு பேரிடத்திலும் வீண் இருக்குமாக இருந்தால்தான் திருமணத்தின் நோக்கம் பூர்த்தியாக்கப்படும். மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களை, அந்த வாலிபர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பா என்ற இரண்டு அந்த நிபந்தனைகளை சொன்னார்கள். பா என்ற வார்த்தைக்குள்ளே இரண்டு நிபந்தனைகளும் இருக்கிறது. வெறுமனே ஒன்று மாத்திரம் அல்ல, வசதி வாய்ப்பிருந்தால் திருமணம் முடிக்க முடியாது, வசதி வாய்ப்பும் இருக்க வேண்டும். போதுமான அளவுக்கு அந்த பெண்ணுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் பல சம்பவங்களை சந்தித்திருக்கிறோம், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்பதனால் பேசுகிறோம். மேலான சகோதரர்களே, பார்ப்பதற்கு வாலிபன் திடகாசிரமாக இருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், நல்ல வருமானமும் இருக்கிறது. திருமணம் செய்து முடித்து ஒரு மாதம் கழிகிறது, இரண்டு மாதம் கழிகிறது, ஒரு வருடம் கழிகிறது, பின்னால் பிரச்சினை தலை தூக்குகிறது. என்ன பிரச்சனை என்று பார்த்தால், அந்த வாலிபன் அவன் கூடாத பழக்க வழக்கங்களின் காரணமாக, கூடாத பாவனைகளின் காரணமாக ஆண்மையை இழந்து, ஆண்மையை இழந்து அந்த பெண்ணுடைய உடல் பசியை தீர்த்து வைக்க முடியாதவனாக இருக்கிறான். அங்கே அந்த பெண் என்ன செய்வது, தன்னுடைய கற்பை ஒப்படைத்து விட்டால் ஊருக்கெல்லாம் பேராகிவிட்டது, எப்படியோ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்குள்ளாகி அவனோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வாழ்ந்து பார்க்கிறாள். இருந்தும் அவனுக்கு வாழ்க்கையை தொடர முடியாத ஒரு பிரச்சனைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, கூடாத சில பாவனைகளின் காரணமாக சிகரெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு குளியை பாதிப்பதாக இருக்கலாம், சிலரை கவனிக்கின்றோம், சிலருடைய செய்தியை கேள்விப்படுகிறோம், உதட்டுக்குள்ளே ஏதோ குளிகளை வைக்கிறார்கள், அந்த குளியுடைய தாக்கம் என்ன, அவருடைய ஆண்மையை அப்படியே இழந்துவிட்டார். என்ன செய்வது, சமூகத்திலே காட்டிக்கொள்ள வேண்டும், சமூகத்திலே கேவலம் அடைய முடியாது என்பதற்காக திருமணம் செய்கிறார்கள். அங்கே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்குத்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் வெறுமனே உலகளாய அடிப்படையை வைத்து, உலகளாய அடிப்படைகளை வைத்து மாப்பிள்ளையையும் தெரிவு செய்யக்கூடாது. எப்படி பெண்ணுடைய பக்கத்திலே, பெண்ணுடைய தரப்பிலே பார்க்கப்பட வேண்டிய மார்க்க விடயம் கவனிக்கப்பட வேண்டுமோ அதே போன்றுதான் ஆணிடத்திலும் மார்க்க விடயம் கவனிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு பெண் இருக்கிறது, அந்த பெண்ணை திருமணம் பேசி ஒரு ஆணுடைய பக்கத்தில் இருந்து செய்தி வருகிறது, அந்த மாப்பிள்ளையுடைய விடயத்திலே இரண்டு விடயங்களை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். என்ன விடயங்கள், தீனஹு வஹுலுகஹு, அவனுடைய மார்க்க பேணுதல் எந்த நிலையில் இருக்கிறது, எவ்வளவு மார்க்க விடயத்தில் பக்குவமாக இருக்கிறார். மார்க்க விடயம் என்றால் என்ன, நன்மைகளை செய்ய வேண்டும், பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், இந்த தன்மை எவ்வளவு இருக்கிறது, இதில் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறான் என்று முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், குணத்தை விசாரித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு வாலிபனுடைய குணத்தை எப்படி பார்க்க முடியும், அவனுடைய குடும்பத்தை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், அவனுடைய தந்தை, அவனுடைய சாச்சாமார்கள், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். அவன் குடும்பத்தோடு என்ன அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறான், தந்தையுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறானா, தாய்க்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறானா, சகோதரிகளோடு நல்ல முறையில் நடக்கின்றானா, சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்கின்றானா, அடுத்த வீட்டார்களோடு அயலவர்களோடு எப்படி இருக்கிறான், குடும்பத்தோடு எப்படியான தொடர்பில் இருக்கிறான், நண்பர்களோடு எப்படி இருக்கிறான், அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இவற்றையெல்லாம் விசாரித்து பார்க்க வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். இதிலே இவன் நல்லவன் என்று உங்களுக்கு தகவல் கிடைக்கும் போதுதான் அவனை நீங்கள் மாப்பிள்ளையாக தெரிவு செய்ய வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாப்பிள்ளை பேசி வரப்படக்கூடிய மாப்பிள்ளையுடைய விடயத்திலே இரண்டு காரியங்களை பிரதானமாக பார்க்க வேண்டும். மார்க்க பற்றுதல் எவ்வளவு இருக்கிறது, அவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மார்க்கமும் நன்றாக இருக்கிறது, குணமும் நல்லதாக சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் அந்த மாப்பிள்ளைக்கு உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுங்கள். இப்படியான மாப்பிள்ளையை தட்டி விடுவீர்களாக இருந்தால் இன்று என்ன செய்யப்படுகிறது, அவனிடத்திலே வாகனம் கிடையாது, அவனிடத்திலே கோடி கணக்கில் பணம் இல்லை, அவனிடத்திலே அரசாங்க உத்தியோகம் கிடையாது என்பது போன்ற மேலதிகமான விடயங்களை வைத்து நல்ல மாப்பிள்ளைகள் தட்டிவிடப்படுகிறார்கள். அதே நேரம் உலகளாய அடிப்படையில் ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறான், ஆனால் மார்க்கம் ஜீரோவாக இருக்கிறது, அந்த மாப்பிள்ளை தெரிவு செய்யப்படுகிறான். என்ன முடிவு? அந்த திருமணம் தலாக்கிலே போய் முடிகிறது, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடுகிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நீங்கள் ஒரு சகோதரனுடைய குறை வெளிப்படுகிறது, அதை மறைப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய குறையை அல்லாஹ் உலகத்திலும் மறைத்து மறுமையிலும் மறைப்பார். ஒருவனுடைய குறையை வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டின் உள்ளே இருந்தாலும் கேவலப்படுத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அடுத்த சகோதரனுடைய குறையை எவ்வளவு நாம் மறைப்பது கடமையாக இருக்கிறது. ஆனாலும் திருமண விடயத்திலே பெண் சம்பந்தப்பட்ட, மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட ஏதோ குறைபாடு இருக்கிறது, கெட்ட நடவடிக்கை இருக்கிறது, நமக்கு தெரியும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை வெளிப்படுத்தி தெரிவித்து விடுவது நமக்கு கடமையாக இருக்கிறது. ஃபாத்திமா பின் துகைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்தில் ஒரு திருமணம் செய்தார்கள். அந்த திருமணம் தலாக்கிலே போய் முடிகிறது. அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அனுப்பினார்கள், ஏ ஃபாத்திமாவே, நீர் மீண்டும் திருமணம் செய்வதாக இருந்தால் என்னோடு ஆலோசனை செய்யாமல் திருமணம் செய்யக்கூடாது. அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டு இத்தாவிலே இருந்து கொண்டிருக்கிறார். இத்தா முடிவடைகிறது. இரண்டு பேர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே செய்தி அனுப்பி வைக்கிறார்கள். இத்தா முடிந்தவுடனே அந்த பெண் நபியிடத்திலே ஓடோடி போகிறார். நபியிடத்திலே போய் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இப்படி சொல்லி இருந்தீர்கள், அதனால் நான் வந்திருக்கிறேன். எனக்கு இப்போது இரண்டு பேர்களுடைய திருமண பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், யார் பாத்திமா? ஒன்று சொன்னார்கள் அபு ஜஹம், இன்னும் ஒருவர் முஆவியா. மேலான சகோதரர்களே, விரிவாக சொல்ல நேரம் போதாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஏ பாத்திமாவை, முஆவியாவையும் நீ திருமணம் செய்ய வேண்டாம், அபு ஜஹமையும் திருமணம் செய்ய வேண்டாம். குறைகளை மறைக்க வேண்டும் என்று நம்மை நோக்கி அறிவுரை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாத்திமா, அதில் ஒருவர் பெண்களுக்கு அடிக்கின்ற கெட்ட குணமுள்ளவர், அடுத்தவர் ஏழையாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை தலாக்கிலே முடிந்திருக்கிறது, நீ பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறாய், இன்னும் நீ கஷ்டத்திலே மாட்டிக்கொள்ளக் கூடாது. எனவே ஒருவருடைய வறுமைக்காகவும் இன்னும் ஒருவருடைய கெட்ட குணம் பெண்களுக்கு கையோங்கி அடிக்கக்கூடிய தன்மையினாலும் நீ இரண்டு பேரையும் திருமணம் செய்யாது. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் உசாமாவை திருமணம் செய்து தருகிறேன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துடைய சட்டம் என்ன? திருமணம் முடிக்காத பிக்ராக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தாய் தந்தையர்கள் தான் மாப்பிள்ளை தெரிவு செய்வதில் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் திருமணம் செய்து விடப்பட்ட அந்த பெண்ணுக்கு திருமணம் இரண்டாவது மூன்றாவது திருமணம் செய்யப்படும் போது அந்த பெண் தன்னுடைய கணவனை தானாக தெரிவு செய்வதிலே உரிமையானவளாக இருக்கிறார். இந்த இடத்திலே அந்த பெண்ணுக்கு உரிமை இருந்ததே, தான் விரும்பியவரை அந்த பெண் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்தார்கள், சிறந்த தலைவராக இருந்தார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நம்முடைய தாய் தந்தையர்களை போன்றல்ல, நம்முடைய குடும்ப தலைவர்களை போன்றல்ல, அடக்குமுறையும் அதிகாரமும் தான் நம்முடைய குடும்ப தலைவர்களிடத்திலே இன்று தலையேங்கி தலையோங்கி மேலோங்கி காணப்படக்கூடிய பண்பாக இருக்கிறது. யாருக்கும் அப்பாவுக்கு முன்னால் பேச முடியாது, மூத்த சகோதரனுக்கு முன்னால் யாரும் வாய் திறந்து பேச முடியாது. அவர் எதை முடிவு செய்கிறாரோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதமான நிலையில் நமது சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள், நீ உசாமாவை திருமணம் செய். அந்த பெண் தைரியமாக பேசுகிறாள். ஏன்? நபி அவர்களுடைய குணம் அவ்வளவு மகத்தானது, அடுத்தவருடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பண்பு. யாரும் நபியோடு பேசுவதற்கு பயப்பட மாட்டார்கள். மரியாதையுடைய பயம் இருக்குமே தவிர அவருடைய அடக்குமுறைக்கோ அதிகாரத்திற்கோ பயப்படக்கூடிய தன்மை கிடையாது. ஒரு பெண் தைரியமாக பேசுகிறாள், யார் ரசூலல்லாஹ், எனக்கு வந்த இரண்டு திருமணங்களையும் தட்டி விடுகிறீர்கள், நீங்கள் உசாமாவை முடிக்க சொல்கிறீர்கள், எனக்கு உசாமாவை முடிப்பதற்கு விருப்பமில்லை. நபி அவர்கள் எவ்வளவு அன்பாக பேசுகிறார்கள். ஏன் பாத்திமா, என்ன காரணம், ஏன் உனக்கு முடியாது என்று சொல்கிறாய்? அந்த பெண்ணும் தைரியமாக காரணத்தை முன்வைக்கிறார். யார் ரசூலல்லாஹ், உசாமா ஒரு கருப்பு நிறமானவராக இருக்கிறார், மிகவும் கருப்பு நிறமானவராக இருக்கிறார். எனக்கு மனம் பிடிக்கவில்லை, எனக்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. மேலும் சொல்கிறார்கள், உசாமா ஒரு அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கிறார், அதனாலும் எனக்கு விருப்பம் இல்லை. மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவர், நலவை கெடுதியை அறிந்தவர்கள், பெண்கள் குறைந்த புத்தியுடையவர்கள், அவசர புத்தியுடையவர்கள். பாத்திமா என்ன நினைக்கிறார், திருமணம் முடித்து தலாக்காகிவிட்டேன், நான் விதவையாக இருக்கிறேன், யார் திருமணம் செய்ய போகிறார்? இப்போது இரண்டு ஆண்கள் தான் திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள், இதையும் தட்டிவிட்டால் நான் என்ன செய்வது என்று அவர் அவசர முடிவெடுக்கிறார். அழகை மையமாக வைத்து, தாயை மையமாக வைத்து அந்த உசாமாவுடைய திருமணத்தை தட்டி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டவில்லை, பயங்காட்டவில்லை, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அன்பாக பேசுகிறார்கள், இரக்கமாக பேசுகிறார்கள். நலவை கெடுதியை, உனக்கு பின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நஷ்டத்தை பற்றி விளங்கப்படுத்தி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், பாத்திமா அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதில் தான் உனக்கு நலம் இருக்கிறது என்று சுருக்கமாக விளங்கப்படுத்தினார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண்ணும் ஒரு சஹாபி பெண்மணி அல்லவா, பக்குவத்தை பேணுதலை தன்னிடத்தில் ஏற்படுத்தி கொண்டவள் அல்லவா. நபியுடைய புத்திமதி அந்த பெண்ணுடைய புத்திக்கு படுகிறதே. உடனே சொல்கிறாள் பாத்திமா, யார் ரசூல் அல்லாஹ், அப்படி நீங்க சொல்வதாக இருந்தால் உடனே நான் உசாமாவை திருமணம் முடிக்க இதோ தயார் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கு பிறகு உசாமாவை அந்த பெண் திருமணம் செய்கிறார். முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னால் பாத்திமா பின்து கை சொல்கிறார்கள், ஓ துபித்து, நான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை முன்வைத்து அந்த உசாமாவை திருமணம் செய்து கொண்டேன். எனது பின் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருந்ததென்றால், எனது குடும்பத்தார்கள், எனது நண்பர்கள், எனது அயலவர்கள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நானும் உசாமாவும் கணவன் மனைவியாக மிக சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்று அந்த பாத்திமா பின்து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். மேலான சகோதரர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் என்ன விடயத்தை இங்கே கவனிக்க வேண்டி இருக்கிறது? மார்க்கத்தை முன்வைத்து திருமணம் நடாத்தப்படுகிறது, திருமணம் முடிவு செய்யப்படுகிறது. ஆணிடத்திலும் தீன் இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலும் தீன் மையமாக உண்மை முக்கிய புள்ளியாக கருதப்பட்டு கவனிக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை செழிப்பாக அமையும், சீராக அமையும். மேலான சகோதரர்களே, இந்த சஹாபி பெண்மணியுடைய இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. எத்தனையோ படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. மீனான சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணிடத்திலும் தீன் இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலும் தீன் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டிய கிடைக்க வேண்டிய நலவுகளை நன்மைகளை நாம் கவனிக்க முடியும், காண முடியும் என்று மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே புத்தி சொல்லி தருகிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் நம்மை மனிதனாக படைத்து ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவையாக இருக்கிறது. ஆனால் அது உயர்ந்த நோக்கத்தின் பேரிலே அந்த நிகாகுகள் நடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே ஆணிடத்திலும் தீன் இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலும் தீன் இருக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விரைவாக பேச நேரம் இடம் கொடுக்காததனால் விரைவாக அவசரமாக இடத்திற்கு வர வேண்டி இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பிரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்தை நாம் ஏன் செய்கிறோம்? திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? ஆண்கள் வெளியில் கஷ்டப்படக்கூடியவர்கள், ஆண்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள், ஆண்கள் பெண்களுக்கான உணவு உடை உறைவிடத்துடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அதற்காக அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு களைப்படைந்து முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வெளியில் சென்று கஷ்டப்படுவார்கள், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். வீட்டுக்கு வந்தால் அந்த களைப்பில் இருந்து, அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் நீங்க வேண்டும். இதுவும் திருமணத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ஏன் திருமணம் தெரியுமா? லிதஸ்குனூ இலைஹா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் மூலம் நிம்மதி சந்தோஷம் ஓய்வு அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த திருமணம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் பெண்களை ஒரு பிரதானமான ஒரு வஸ்தாக ஆக்கி இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உலகத்தில் உள்ள பொருட்களிலேயே சிறந்த பொருட்கள் சாலிஹான பெண்களாக இருக்கிறார்கள். ஏன் திருமணத்தில் சாலிஹான பெண்ணை தெரிவு செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க்க விடயமும் குணமும் ஏன் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மீனான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் நல்ல பெண்களை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருமா. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், உலகத்தில் சொர்க்கத்து பெண்களை உங்களுக்கு சொல்லித் தருமா. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பேசிக் கொண்டு வரக்கூடிய தலைப்பில் நாம் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று தடவை சொல்லிவிட்டு, ஆண்கள் என்பவர்கள் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைமை சூழல் தான் உலகத்தில் இருக்கிறது. வியாபார அடிப்படையிலே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் ஆண்கள் இருக்கிறார்கள். டென்ஷன் அதிகமாக இருக்கிறது. இந்த டென்ஷனுக்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் மனைவியிலே வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கத்து பெண்களை நான் சொல்லித் தரட்டுமா, சொர்க்கத்து பெண்களை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டு அந்த பெண்களுடைய மூன்று பண்புகளை சொன்னார்கள். அல் வதூத், அல் வனூத், அல் அவுத். வதூத் என்றால் இரக்கம் காட்டுகின்ற பெண்ணாக, கணவனோடு இரக்கமாக பாசமாக நடக்கக்கூடிய பெண்ணாக அவள் உலகத்தில் இருப்பாள். இரண்டாவது சொன்னார்கள், அந்த ஆண் விரும்புகின்ற அளவுக்கு, கணவன் விரும்புகின்ற அளவுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருப்பார். மூன்றாவது சொன்னார்கள் அவுத். இதுதான் முக்கிய புள்ளியாக இருக்கிறது. தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய நன்மை லாபம் இந்த ஹதீஸ் சொல்லித் தருகிறது. மேலான சகோதரர்களே, அவுதுக்கு விளக்கத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், அந்த பெண்ணால் ஏதோ தவறு நடந்து கணவன் கோபித்துக் கொள்கிறான், அல்லது கணவனால் ஏதோ தவறு நடந்து அந்த பெண்ணுக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது, பிரச்சினைக்குள் ஆகிவிட்டார்கள், இரண்டு பேருக்கும் இடையிலே ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனக்கசப்பு தொடர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரே வீட்டிற்குள் உள்ள ஆணும் பெண்ணும் மனக்கசப்போடு பேசாமல் சச்சரவாக இரண்டு பேரும் கோபத்தோடு எப்படி இருக்க முடியும்? இரண்டு பேருக்கும் எங்கே நிம்மதி கிடைக்கும்? சொல்கிறீர்களா? சொல்கிறோம் சகோதரர்களே, பிரியார்களே. அண்மையில் நம்முடைய தலைநகர் பகுதியிலே இருந்து ஒரு பிள்ளை இடத்தில் இருந்து ஒரு ஆளுமுக்கு ஒரு கடிதம் வருகிறது, பத்துவா கேட்டு என்ன பத்துவா? அந்த பிள்ளை எழுதுகிறது, எனது தாயும் தந்தையும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தார்கள், தலாக் சொல்லவில்லை, ஆனால் பல வருடங்களாக இரண்டு பேரும் பேசுவதும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. இப்போது எனது தந்தை மரணித்து விட்டார், இந்த தந்தைக்காக எனது தாய் இத்தா இருக்க வேண்டுமா? இன்னும் ஒரு சகோதரர் சொல்கிறார், என்னிடத்தில் சொன்னார், எங்களுடைய ஊரில் பிரபலமான குடும்பம், ஒரே வாகனத்தில் தான் இரண்டு பேரும் பிரயாணம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் அந்த சொன்ன நபருடைய உறவினர்கள். அவர் சொல்கிறார், 23 வருடமாக இரண்டு பேரும் பேசுவதே கிடையாது, ஒரே வீட்டுக்குள் வாழ்கிறார்கள், ஒரே வாகனத்தில் முன் சீட்டிலே வைத்து ஊருக்கு காட்டுவதற்காக பயணம் செய்கிறார்கள், இரண்டு பேரும் பேசுவது கிடையாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கே நிம்மதி கிடைக்கப் போகிறது? எங்கே ஆறுதல் கிடைக்கப் போகிறது? எங்கே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தீனுள்ள பெண்களை தெரிவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏன்? அந்த பெண்ணுடைய பண்பு என்னவாக இருக்கும்? அவள் அவுதாக இருப்பாள். அவுது என்றால் என்ன? கணவனால் தவறு நடக்கட்டும், மனைவியால் தவறு நடக்கட்டும், மனக்கசப்பு, பிரச்சினை, பிளவு ஏற்படுகிறது. இதை அந்த தீனுள்ள பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவளால் தவறு நடந்திருக்கலாம், கணவனால் தவறு நடந்திருக்கலாம், அவள் சொர்க்கத்து பெண் என்றால், நல்ல சாலையான பெண் என்றால் என்ன செய்வாள் தெரியுமா? ஓடோடி வந்து நபியோர்கள் சொன்னார்கள், கணவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்வாள், பிடித்துக் கொண்டு சொல்வாள், என் அன்பு கணவனே, நீங்கள் என்னோடு கோபமாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கு முன்னால் நாங்கள் இருவரும் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதே நிலைமைக்கு நீங்கள் திரும்பி என்னை மன்னித்து எனக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த சந்தோஷ நிலைக்கு வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதையும் அருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து கணவனிடத்திலே மன்னிப்பு பெற்று கணவனை பழைய நிலைக்கு, அந்த சந்தோஷ நிலைக்கு கொண்டு வரக்கூடியவளாக இருப்பாள். இவள் தான் சொர்க்கத்து பெண், இவள் தான் சாலிஹான பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, இதை தொட்டு இந்த தலைப்பில் விரிவாக பேச முடியாது, அடுத்த பண்புக்கு நான் அவசரமாக போகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் நல்ல பெண்களை பற்றி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? கைரும் நிசா, நல்ல பெண்கள் யார் தெரியுமா? இதா நவர்த்த இலைனா சர்ரக்க. முதலாவது சொன்னார்கள், நீர் அந்த பெண்ணை, அந்த மனைவியை பார்த்தால், கணவன் மனைவியை பார்த்தால், அவள் உன்னை உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி உள்ளத்தை குளிர வைப்பாள். அங்கே குர்ஆன் சொல்கிறது, ஏன் திருமணம் செய்வது? லிதக்குனு இலைஹா, ஆண்களுக்கு பெண்களின் மூலமாக, கணவனுக்கு மனைவியின் மூலமாக நிம்மதி கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும், ஆறுதல் கிடைக்க வேண்டும், அன்பும் பாசமும் காட்டப்பட வேண்டும், இதற்குத்தான் திருமணம். நபி அவர்கள் சொன்னார்கள், நீர் உன்னுடைய மனைவியை பார்த்தால் அவள் உன்னை உள்ளம் குளிர வைப்பாள். எப்படி உள்ளத்தை குளிர வைப்பது? எப்படி கண்களை குளிர வைப்பது? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பல ஹதீஸுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியில் சென்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு களைப்படைந்து அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே வெளியில் சென்று களைப்படைந்து வரக்கூடிய கணவனை சந்தோஷப்படுத்தி வைக்க வேண்டும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண்கள் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்து கைரும் நிசாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கணவன் வெளியில் சென்று தலைப்படைந்து வருவார். வரக்கூடியவருக்கு அவள் முதலாவது தன்னுடைய வீட்டை அலங்கரித்து வைத்திருப்பார். ஏன்? வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், வீடு அழகாக இருக்க வேண்டும், வீடு வாசமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்களுக்கு விருப்பமான ஒரு பண்பு. இரண்டாவது விஷயம் என்ன? தன்னை அலங்கரித்திருப்பார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று பெண்களை அலங்கரிக்கப்படுகிறார்கள், அழகிய ஆடைகளை உடுக்கப்படுகிறார்கள். எதற்காக தெரியுமா? கணவனுக்காக அல்ல, யாருடையவோ திருமணத்துக்காக, யாரோ ஒரு குடும்பத்திலே குடும்பத்தவர்களை சந்திக்க செல்வதற்காகத்தான் அழகான ஆடைகளை பெண்கள் உடுக்கிறார்கள். ஆனால் இது சொர்க்கத்து பெண்களுடைய, சாலிஹான பெண்களுடைய ஒரு பண்பல்ல. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்து பெண்கள், சாலிகான பெண்கள், வீருடைய பெண்கள், அவர்களுடைய பண்பு என்ன? கணவன் வரப்போகிறார், உள்ள ஆடைகளிலே அவர் வாங்கி கொடுத்திருக்கின்ற உறுப்புகளிலே என்ன கலர் அவருக்கு பிடிக்கும், என்ன டிசைன் அவருக்கு பிடிக்கும், எந்த ஆடை மிக விருப்பத்துக்குரியது என்று தெரிவு செய்து அதை தான் உடுத்துக் கொண்டிருப்பார். வரக்கூடிய கணவனுடைய கண்ணை குளிர வைப்பதற்காக அவருக்கு என்ன வாசம் பிடிக்கும் என்று தெரிவு செய்து அந்த வாசத்தை அவர் பூசி இருப்பார். நகைகளிலே எந்த நகை அவருக்கு விருப்பம் என்று பார்த்து சாய்ஸ் பண்ணி அதை அவள் உடுத்திருப்பார். மேலான சகோதரர்களே, இது தீனுடைய பெண்ணுடைய பழக்கமாக இருக்கிறது. இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. மேலான சகோதரர்களே, ஒரு பெரியார் சொல்கிறார், இன்றைய பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே குரங்குகள் போன்றுதான் பெண்கள் இருக்கிறார்கள். வீதிகளிலே அந்த பெண்கள் புள்ளி மான்களை போன்று திரிகிறார்கள். சொன்னால் கோபம் வரக்கூடாது. ஒரு சிலருக்கு சில பெண்கள் வீதியால் போகும் போது பார்ப்பார்கள், ஆனால் அவள் அவருடைய மனைவியாக இருப்பாள், ஆனால் அவர் கூட நம்ப மாட்டார், இவர் எனது மனைவி என்று. ஏன்? வீதியால் போகிறார், அடுத்தவருடைய திருமணத்திற்காக போகிறார், உடுத்திருக்கின்ற ஆடை அலங்காரம் அவருக்கே தனது மனைவி என்று அடையாளம் காண முடியாததாக இருக்கிறது. உடுத்து விட்டால் உடனே கோலெடுப்பால் அவசரமாக வாருங்கள் போக வேண்டும். உடுத்துக் கொண்டு சென்று ஆடை அலங்காரத்தோடு சென்று வாசம் பூசி சென்று வீட்டுக்கு வந்தால் கணவன் விட்டதுதான் தாமதம். அறைக்குள்ளே ஓடி முதலாவது செய்வது அந்த ஆடை அலங்காரத்தை கலைந்து வருவதுதான். யாருக்கு காட்ட வேண்டுமோ, யாருக்கு அதை அனுபவிக்க கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. இதனால் இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்ன? தலைப்புக்கு வருகிறேன் சகோதரர்களே, பெரியார்களே, நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? தீனுடைய பெண்ணை ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? நபி அவர்கள் அந்த வாலிபர்களுக்கு சொன்னார்கள், ஏன் திருமணம் செய்யுங்கள்? அகம்புலில் பசர் அஹ்தலுல் ஃபர்ஷ், உனது பார்வையை தாழ்த்தும். இன்று நிலைமை என்ன? வீட்டுக்குள் கிளியை வைத்திருக்கிறோம், ஆனால் வீதியால் போகின்றது குரங்கும் காகமும் எப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? திருமணம் முடித்தோம் சகோதரர்களே, பார்வை சார்ந்திருக்கிறதா? மன்னிக்க வேண்டும், வீதியில் போகும் போது மிகவும் ஆத்திரம் வருகிறது, ரத்தம் கொளிக்கிறது. சில நின்று கொண்டு வீதியால் போகக்கூடிய பெண்களை பார்க்கிறார்கள், கண்ணால் விழுங்கி வருவார்கள் என்று பயமாக இருக்கிறது. வாலிபர்கள் அல்ல, திருமணம் செய்தவர்கள், பிள்ளைகள் பெற்றெடுத்தவர்கள், பேர பிள்ளை கண்டவர்கள், அடுத்த ஒரு பெண் போகும் போது என்ன பார்வை பார்க்கிறார்கள்? ஏன்? காரணம் என்ன? இந்த ஆணுடைய ஆசை தீர்க்கப்படவில்லை. இந்த கணவனுக்கு ஒரு பெண்ணை அலங்காரமாக, தனது மனைவியை எப்படி எப்படி எல்லாம் அலங்காரமாக பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த ஏற்பாட்டை அந்த மனைவி செய்து கொடுக்கவில்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்திலே யாருக்கும் செயற்கை முடிகளை சேர்த்துக் கொள்ள முடியாது, ஹராம். தன்னுடைய முடி எவ்வளவோ அவ்வளவுதான். ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் வேறுபாடும், வேறுபட்டதாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆண் இருக்கிறான், அவனுக்கு பெண்களுடைய முடியில் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் தனது திருமணம் முடித்த பெண் தனது மனைவிக்கு முடி போதால் கூந்தல் இல்லை. எழுதுகிறார்கள், ஹராமாக்கப்பட்ட விடயம், கணவன் இவனுக்கு விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இன்னொரு பெண்ணுடைய கூந்தலை பார்த்து அவளை பிடித்து அவரிடத்திலே நெருங்கி விபச்சாரத்திலே போய் விழுந்து விடுவான், இவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் ஹராத்தை ஹலாலாக்குகிறது. திருமணம் முடித்த பெண் கணவனுடைய விருப்பம், கணவனுடைய அனுமதி கிடைக்கிறது. இவள் நஜிசான செத்த பிராணிகளுடைய நஜிசான முடிகள் இல்லாமல் செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய முடிகளை தன்னுடைய முடியோடு சேர்த்து அலங்காரம் செய்து கணவனுக்கு காட்டி கொடுக்க முடியும். இதை ஜாயில், இதை செய்வதால் அவளுக்கு நன்மை தான் கிடைக்கும். அவள் அல்லாத எந்த பெண்ணும் செய்ய முடியாது, ஹராம். மேலான சகோதரர்களே, பெரியார்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதுதான் திருமணத்தின் உயர்ந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்கிறேன், யாராவது எதிர்த்து பேச முடியுமானால் பேசுங்கள். இன்று சமூகத்தில் வாலிபர்களை விட திருமணம் முடித்தவர்கள் தான் அதிகம் விபச்சாரத்தில் இருக்கிறார்கள். சொல்லுவேன் சகோதரர்களை, தைரியமாக ஒரு மாதத்திற்குள் உள்ள புள்ளி விவரத்தை ஆய்வில் எடுத்து பார்த்தால், திருமணம் முடித்த பெண்கள் கணவன் இருக்க, தான் பெற்ற பிள்ளைகள் இருக்க, இன்னும் ஒரு அண்ணி ஆடவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டிற்குள் மனைவியை வைத்துவிட்டு எத்தனையோ பெண்களிலே மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய திருமணத்தின் போது திருமணத்தில் பெண்ணை தெரிவு செய்வதில் நாம் செய்த தவறுதான் இதற்கெல்லாம் காரணம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் மனைவி கணவனால் அழைக்கப்படுகிறார், ஆசை தீர்ப்பதற்கு அவனுக்கு ஆசை வந்துவிட்டது, ஆசைக்காக மனைவியை அழைக்கிறான், அந்த மனைவி கணவனுடைய ஆசைக்கு அடிபணிந்து போக தவறுவாளாக இருந்தால், காலையில் அழைத்தால் மாலை வரைக்கும் அவளுக்கு கணவனுக்கு இணங்காத போது மாலை வரைக்கும் மலக்குமார்கள் பதுவா செய்கிறார்கள், இவள் நாசமாகட்டும், இவள் அழிந்து போகட்டும். இரவில் அழைக்கிறான், வரவில்லை, காலை வரைக்கும் அந்த மலக்குமார்கள் பதுவா செய்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எழுதுகிறார்கள், ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு பெண் சஹாபாக்களுடைய காலத்தை வைத்து சொல்லப்பட்ட ஹதீஸ், அவர்களுக்கு பாத்திரங்கள் அதிகம் கிடையாது, வீட்டை மூடி வைக்க ஏற்பாட்டும் கிடையாது. இப்படி இருக்க மாப்பிசைந்து கொண்டிருக்கும் போதே கணவன் அழைக்கிறான் வா என்று. இப்போது இந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? மாப்பிசைந்திருக்கிறாள், விட்டு விட்டு போனால் ஆடோ ஒட்டகமோ சாப்பிட்டு விடும், இது வீண் விரயம் ஆகிவிடும். வீண் விரயம் ஹராம், அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை. இப்போது கணவனுக்கு போவதா, வீண் விரயத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று அவள் அவளுடைய வேலையை முடிப்பதா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய்த்தான் ஆக வேண்டும். புகாசல் விளக்கம் சொல்கிறார்கள், இது அவள் அப்படியே விட்டு செல்கிறாள், ஆடு ஒட்டகம் சாப்பிடுகிறது, அது வீணாகி போகிறது, பழுதாகி போகிறது, ஹராம் அல்ல. இந்த ஹராத்தை விட அவளுடைய கணவனுக்கு அவள் அடிபணியாமல் போய் அவன் விபச்சாரத்தில் விழுவது அதைவிட பெரும் ஹராமாக இருக்கிறது. எனவே இந்த நிலையிலும் அவள் விட்டு விட்டு போய்த்தான் ஆகவே, அலங்காரம் படுத்தி, தன்னை சோதித்து, உடை உடுத்தி, வாகனத்தில் ஏறி ஒட்டகத்தினுடைய திவிலை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். கணவன் கூப்பிடுகிறான், ஆசை வந்து விட்டது வா, உடனே போய்த்தான் ஆக வேண்டும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான சந்தோஷமான வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை, ஏரேசமான வாழ்க்கையை அடைவதற்கு தான் பெண்ணை திருமணம் செய்யும் போது, நாம் தெரிவு செய்யும் போது மார்க்கத்தை வைத்து தெரிவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தீனுடைய நோக்கத்திலே மனைவி முடிவு செய்யப்பட வேண்டும். இதற்கு மாற்றமான பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? சகோதரர்களே, பெரியார்களே, வெளியிலே அந்நிய ஆடவர்கள் அவள் பூசி செல்லுகின்ற வாசத்தை நுகரக்கூடிய நிலையில் அவள் ஆண்களை கடந்து செல்வாளாக இருந்தால், அவளை பற்றி நபியவர்கள் சொன்னார்கள், இவள் விபச்சாரி, அந்நிய ஆண்களுக்கு அலங்காரத்தை காட்டிக் கொண்டு போவாள், இவள் யார், விபச்சாரி. மேலான சகோதரர்களே, அந்நிய ஆண்களோடு அழகான தொனியில் அவர்களை குனைந்து அவர்களோடு பேசி குரலை இன்பமாக்கி பேசுவாளாக இருந்தால் அவள் விபச்சாரி. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனையோ கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்து திருமணம் முடித்ததில் இருந்து இதுவரைக்கும் பேர பிள்ளை கண்டுவிட்டார்கள், ஒரு அன்பான இரக்கமான வார்த்தையை கூட கேட்டிருக்க மாட்டார்கள். இப்படியான நிலைக்கு ஏன் போயிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே? இதை பேசுகின்ற நோக்கம் என்ன? திருமணம் முடித்து விட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது, மனைவியை தீனுக்குள் கொண்டு வருவோம், இந்த தலைப்பிலே பேசப்படும் போது அவளுக்கும் அந்த செய்திகள் போய் காலுக்கு கிடைக்கும் ஏற்பாடுகளை செய்வோம், வீட்டு தானியங்களை செய்வோம், வீட்டில் தீனுடைய முயற்சிகள் செய்து மனைவியிடத்தில் தீனை கொண்டு வந்தால் அவளை இப்படிப்பட்ட பெண்ணாக மாற்ற முடியும். அடுத்த விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியார்களே? நம்முடைய பெண் பிள்ளைகளை, யாரெல்லாம் பெண் பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறோமோ, இந்த இப்படியான வாழ்க்கையை தனது கணவன்மார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பக்குவமான
பட்டினியான வீணான வீரியத்தான பெண்ணாக நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் சமூகத்தில் இருந்து விபச்சாரத்தை பாதுகாக்க முடியும், விபச்சாரத்தில் இருந்து ஜெனரேஷனை பெறுகின்ற எதிர்கால ஜெனரேஷனை பாதுகாக்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை தலாக்கிலே முடிவடைந்து கவலை கஷ்டத்திலே முடிவடையாமல் நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏற்பாட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்திங்கள். அதே போன்று வாலிபர்களை வைத்திருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளும் இது போன்று தீனுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பெண் திருமணம் முடித்த பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்றால் காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அந்த கணவன் அவளுடைய கணவனிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உண்மையான இன்பங்கள் அவளுடைய எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும். இதுதான் பிரதானமான காரணமாக இருக்கும். எனவே ஆண் பெண் விபச்சாரத்திற்கு போகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த திருமணம் தான். சரியான முறையில் உயர்ந்த நோக்கத்தின் பேரில் திருமணங்கள் நடக்காததுதான் காரணமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இதை பற்றி சிந்திப்போம். நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், என்னுடைய வாலிபர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லோரிடத்திலும் தீனை ஏற்படுத்தி வைப்பாயாக, சமூகத்தின் தலைவர்கள் பெற்றோர்களிடத்திலே தீனுடைய கவலைகளை உண்டாக்கி வைப்பாயாக, தீனின் பிரகாரம் பிள்ளைகளை வளர்த்து பராமரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வாஹு ருதாவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.